செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். சிற்றேனும் சேராமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒருவனது மன தூய்மையும் செயலின் தூய்மையும் அவன் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையாக கொண்டே வருவதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், மனம் தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகாவினை. மனம் தூய்மையானவர்களுக்கு வாழ்க்கையில் எஞ்சி நிற்பவை புகழ் முதலிய நன்மைகளாகும். நல்ல இனத்தோடு சேர்ந்த தூய்மையானவர்களுக்கு நன்மை பயக்காத செயல் என்று ஏதொன்றும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர்.
என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு பழக்கமான இந்த பாரதி ராஜா கடலோரத்தில் கவிதை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன். அலைகளின் பாஷைகளை அறிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஈர மனப்பரப்பில் என் பாத்திரங்களின் பெயர் எழுதி எழுத்துக்கூட்டி படித்து விட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு மெல்லிய காதல் கவிதை, அலைகளின் உதடுகளால் உச்சரிக்கப்பட்டவை. இந்த இனிய கவிதையை ஈடு இணையற்ற என் இசைத்தோழன் இளையராஜாவின் இசைக்கரங்களால் சுரம்பிரித்திருக்கிறேன். நீங்கள் நிரம்பிரித்துக் கொள்ளுங்கள்.
இப்படி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தான் இயக்கிய 40க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேலாக தமிழ் திரையுலகத்தினை தமிழர்களை கட்டி போட்டு வைத்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் கடந்த புதன்கிழமை அன்று இயற்கை எய்தினார். அவருக்கு 84 வயது. அதாவது அவருடைய வருகைக்கு பிறகுதான் ஸ்டுடியோவில் இருந்த கேமராவெல்லாம் கிராமத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு கிராமத்தை மட்டும் காமிக்கல, கிராமத்துல இருந்த மக்களை, நம்ம யார் கூட பழகினோமோ, யாரோட வாழ்ந்தோமோ, யாரோட வளர்ந்தோமோ, அவங்கள அவங்க கதைய அவ்வளவு யதார்த்தமா கொண்டு வந்து கொடுத்து நம்முடைய வாழ்க்கைய நமக்கே படம் பிடிச்சு காட்டினவர் தான் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்தை, மனிதர்களை, மண்ணை, ஆறு, கடல், அருவி எல்லாத்தையும் நேசிச்ச ஒரு ஒப்பற்ற கலைஞன் அப்படின்னு சொன்னா ஈடு இணை இல்லை. அவரை பிரிந்து வாடும் அனைத்து தமிழர்களுக்கும் திரையுலகத்திற்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.
பிதாமகனே போய்விட்டாயா, கிராமத்து ராஜாவே இறந்துபட்டாயா, எங்கள் மண்வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா, அடைத்து கிடந்த திரை உலக கதவுகளை திறந்த வெளிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, என்னையும் சுயமரியாதையோடு சுடருளி வீசச் செய்தவனே, உடன்பிறப்பே இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைவர்களின் மொழிக்கு இணையாக என் இனிய தமிழ் மக்களே என்ற இரத்தின சொற்களுக்கு முத்திரை சேர்த்தவனே, நீ மாயக்காரன், புழுதியை பொன் செய்தாய், சினிமாவின் நிறம் வெள்ளையென்று இருந்ததை கருப்பென்று மாற்றிய கலையாளன் நீ, இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் கிழிந்த வாழ்க்கையும் உன் கலையின் கச்சா பொருள்கள். இந்த கரட்டுப்பட்டியை தில்லி நகரத்திற்கு கொண்டு சேர்த்த அல்லி நகரத்து அரசன் நீ. இனி நான் எப்படி தனியாக தேனி போவேன், மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே, எங்கே பாரதி ராஜா, கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா, கருவேல மரம் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா, எந்த பதில் சொல்வேன், எப்படி நான் தனித்திருப்பேன், நீ தூரிகை நான் வண்ணம், நான் தூரிகை நீ வண்ணம், தூரிகை இல்லாமல் வண்ணமும் வண்ணமில்லாமல் தூரிகையும் என்னத்துக்காகும், நீ அறிவாள் நான் கைப்பிடி, நான் அறிவாள், நீ கைப்பிடி. அறிவாள் இல்லாத கைப்பிடியும் கைப்பிடி இல்லாத அறிவாளும் என்னத்துக்காகும்? என்னை அளவிடு, என்னை அளவிடு. உடம்பின் முப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகதலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா? என் பாட்ட விரும்புமா? பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே உறக்கன் இறுதி மரியாதை.
பூங்காத்து திரும்புமா? ஏன் பாட்ட விரும்புமா? பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? பூங்காத்து திரும்புமா? ஏன் பாட்ட விரும்புமா?
மனசு
பாறை ராஜா அவர்களை ஏன் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்றோம்னா, அவர் எடுத்த ஒரு சில படங்கள் தொடக்க காலத்துல அவர் எடுத்த படங்களிலேயே நிறைய முற்போக்கான சிந்தனைகளை கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். கிழக்கே போகும் ரயில் ஆகட்டும், புதிய வார்ப்புகள் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி ஆகட்டும், அதே மாதிரி புதுமை பெண் படம், வேதம் புதிது, கருத்தம்மா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வேற யாராலும் எடுக்க முடியாது. அதுல அவர் சொன்ன கருத்துக்களை அவரை தவிர வேற யாராலும் அவ்வளவு அழகா சொல்லியிருக்க முடியாது. அதனாலதான் அவரை வந்து இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு தொடர்ந்து அவருக்கு வழிவந்த இயக்குனர்கள் ஆகட்டும், அவருடைய வழிவந்த இயக்குனர்களும் அதே பாணியை தான் பின்பற்றி அவரை போலவே நிறைய நல்ல கருத்துள்ள படங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவருடைய முதல் படமான 16 வயது நிலை படத்துல கூட அந்த கிராமத்துல எல்லாரும் வெள்ளந்தியா இருப்பாங்க, நகரத்துல இருந்து வருகின்ற ஒரு மருத்துவர் தான் அந்த கிராமத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அதே படத்துல அடுத்து வந்த கிழக்கே போகும் ரயில் படத்துல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு சாதிய கட்டுப்பாட்டினுடைய காரணமாக அந்த இளஞ்சோடிகள் ரயில் ஏறி நகரத்துக்கு நோக்கி போவாங்க. அந்த படத்துல ஒரு ரயிலையே அந்த காதலுக்கு தூது போகின்ற ஒரு கருவியாக அவர் உபயோகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி அவர் இயக்கிய படங்கள் எல்லாம் ஒரு கவிஞன் இருப்பான். எல்லா படத்திலயுமே ஒன்னு கதாநாயகனோ இல்ல வேற யாரோ ஒரு துணை நடிகரோ யாரோ ஒரு கவிஞர் வந்துகிட்டு இருப்பார். ஆனா சொல்றது என்னன்னா, பாரதிராஜா படத்துல வெள்ளையுடை போட்டவர்கள் தான் நிறைய வருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கும் காரணம் அவர் சொல்லியிருக்காரு, நான் அந்த மாதிரி எத்தனை படத்துல காமிச்சிருக்கேன், ஒரு 2-3 படத்துல இது பண்ணிருக்கேன், ஆனா நான் காட்டின விதம் மக்கள் மனசுல அவ்வளவு பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி யதார்த்தமாக நம்முடைய மண்ணின் மனத்தை உலகெங்கும் கொண்டு சென்ற ஒரு பெரிய இயக்குனர் தமிழர் ஐயா பாரதிராஜா அவர்கள், அவருடைய புகழ் என்றும் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும்.
ஏண்டா உம்மனு வர்ற?
ஆத்த பார்த்த உடனே நான் எங்க அப்பாவை நினைச்சிருந்தேன்.
நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன்.
எங்க அப்பா இருந்த வரைக்கும் இப்படி போகும்போது சாமி கதையெல்லாம் சொல்லி தருவா. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் யாருமே சொல்லி தருதில்ல.
நான் என்ன வச்சுக்கிட்டா மஞ்சவம் பண்றேன், தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா. சரி, யாரோ எப்பவும் காதல போட்டு ஒரு கதையை அவத்து விடுறேன். ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே. இந்த மாதிரி ஆத்த கிடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேறம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்காரு. கை நாட்டுக்கார அந்த தோணிக்கார நம்மள மாதிரி படகுல போகையில தோணிக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லி இருக்கா, எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கேன். என்ன பாரு, 20 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு. சரி, இந்த கிருஷ்ண உபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கேன். போச்சப்பா, 30 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு. பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான், ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லிருக்கா, அது தெரியாதுப்பான். ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கைய போச்சிருக்கான். அதனால உழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும். நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற, ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. இடைஞ்சல
இடைஞ்சல்
புரியலையா? சாரிதா,
உங்க பேர் என்ன?
இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது. என் வீட்டு சோத்த தின்னு புட்டு, என் தோல்லியே சவாரி செஞ்சு புட்டு, என் பேர என்னன்னு கேக்குறேன். இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவரன்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப்.
பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்க பட்டமா? ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கே.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
சிறு பொன்னணி அசையன்ன தெளியாதது எண்ணம், கலையாதது வண்ணம், அழியாதது அடங்காதது அணிமீறிடும் உள்ளம்.
சிவா, இது வந்து நம்ம முத்தமிழ் சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழான்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அது பத்தி அதனுடைய வரலாறு பற்றி எங்களுக்கு நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
வணக்கம் மணி. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அனைவருக்கும் முத்தமிழ் சங்கம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல முத்தமிழ் சங்கத்தின் 25வது ஆண்டு விழாவை பற்றி நான் சொல்லணும்னா, இது ஒரு சாதாரண ஆண்டு விழா அல்ல. வழக்கமா நாங்க நடத்துற ஆண்டு விழா கிடையாது. இது 25 ஆண்டுகளாக நியூசிலாந்தில் வாழும், முக்கியமா பார்க்க போனீங்கன்னா ஆக்லாண்டில் வாழும் தமிழ் குடும்பங்களின் கனவுகள், நட்புகள், அர்ப்பணிப்பு, சமூக பணி, இது எல்லாத்தையும் ஒரு பிரதிபலிப்பான ஒரு கொண்டாட்டம்னே சொல்லலாம். எங்க சங்கம் வந்து 2001ல் சில தமிழ் குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஆரம்பித்த இந்த பயணங்க. இப்போ நிறைய குடும்பங்கள் இணைந்து ஒரு பெரிய குடும்பமாக நாங்க வளர்ந்திருக்கிறோம். இந்த 25 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ வாலண்டியர்ஸ் தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வழங்கியிருக்காங்க. முக்கியமா நீங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அணி. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா நீங்க இந்த வானொலி நிகழ்ச்சியை எடுத்து தொகுத்து வழங்குறீங்க. அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. உங்களை மாதிரி உள்ள வாலண்டியர்ஸ் அவர்களோட அன்பும் அர்ப்பணிப்பும் தான் இந்த முத்தமிழ் சங்கத்தை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ எங்க சங்கம்னு பாத்துட்டீங்கன்னா, முத்தமிழ் சங்கத்துல இத்தனை வருஷமா ரெகுலரா நாங்க கடைபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி கற்றுக் கொடுப்பது, விளையாட்டு, அப்புறம் சில இளைஞர்களுக்காக வளர்ச்சியான கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம், மருத்துவ விழிப்புணர்வு. இப்போ கடந்த சில வருடங்களாகவே ரெகுலரா கேன்சர் அவேர்னஸ் ஆகட்டும், ஹார்ட் அவேர்னஸ், முக்கியமா உமன்ஸ் டே அப்போ இந்த மருத்துவ விழிப்புணர்வு, ரத்த தானம் கொடுப்போம், அப்புறம் ரெகுலரா வாரம் வாரமா நீங்க பண்ற வானொலி நிகழ்ச்சிகள் என நிறைய தமிழ் சமூக பணிகள் செய்து வந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தை விடையும் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல நம்ம எல்லாரும் வாழ்றோம், நம்ம தனியாக இல்ல, நமக்கு இங்க ஒரு குடும்பம் இருக்கு என்ற அந்த உணர்வை கொண்டு வரதுக்காக தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சோ இந்த நிகழ்ச்சின்றது வந்து கடந்த காலத்தை நினைவு கூறவும், எங்களோட பயணித்த அனைவருக்கும் நன்றி சொல்லவும், அடுத்த தலைமுறைக்கு இந்த அழகான பாரம்பரியத்தை ஒப்படைக்கவும் ஒரு அருமையான வாய்ப்பா நாங்க நினைக்கிறோம். சோ அதனால இந்த மகிழ்ச்சியான பயணத்துல நீங்க எல்லாரும் கலந்து கொண்டு எல்லாரும் வருமாறு நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம நினைவுகளும் நம்ம இசையும் நம் தமிழையும் ஒன்றாக கொண்டாடுவோம் சொல்லி நான் எல்லாரையும் முத்தமிழ் சங்கம் செயற்குழு சார்பாக அழைப்பிதழ் கொடுக்கறேங்க.
ரொம்ப நன்றிங்க. 25 ஆண்டு கால பயணத்தை ஒரு ரத்ன சுருக்கமா ஒரு 2 நிமிடங்கள்ல சொல்றீங்க. அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிற என்றைக்கு நடக்க போதுங்க, எங்க நடக்குது, அத பற்றிய விவரங்கள் கொஞ்சம் அன்னைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
ஓகே மணி, நாங்க வந்து அநேகமா இன்னும் இந்த வாரத்திலேயே போஸ்டர் ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்துடும். முக்கியமா நாங்க என்ன வெளியில சொல்ல நினைக்கிறேன்னா, அந்த நிகழ்ச்சி வந்து 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோங்க. 5 to 5:30 வரைக்கும் அந்த 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 முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த 5 to 7 வந்து அந்த பாஸ்ட் வாலண்டியர்ஸ் தலைவர்கள்லாம் நாங்க வந்து ஃபெலிசிட்டேட் பண்ற நேரம். நாங்க எப்படி இத ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம்னா, 5 o'clock எல்லாரையும் அங்க வந்துடணும். அவங்க எல்லாரும் ஒரு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சுட்டு ஆடிட்டோரியம்குள்ள வந்துடணும். ஏன்னா ஆடிட்டோரியம் உடைய சீட்டிங் கெப்பாசிட்டி 750 பேர், அது எல்லாமே வந்து நம்பர்டு சீட்ஸ். சோ உங்க டிக்கெட்ல உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அங்கதான் நீங்க உட்காருவீங்க. சோ நாங்க வந்து இந்த ஃபெலிசிட்டேட் பண்ற பழைய தலைவர்கள், நிர்வாகிகள், வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே முன்னாடி 5 மணிக்கே வர சொல்லிடுவாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் அனுப்பப்படும். சோ அவங்கள வரவழைச்சிட்டு 5:30 ஆடிட்டோரியம்குள்ள வந்துட்டாங்கன்னா 5 to 6:30 இது வெறும் அந்த பழைய நிகழ்வுகள், அந்த பழைய போட்டோஸ், அந்த கடந்த கால நிகழ்வுகள்லாம் நம்ம இனிமையான நினைவுகள். அதனால்தான் நாங்க வந்து அப்படி ஒரு தலைப்பை வச்சிருக்கிறோம், ஏன்னோ நினைவுகளின் சங்கமம் சொல்லி. அதெல்லாம் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி நம்மளுக்குள்ள அத பத்தி பேசி அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிட்டு 6:30 சீஃப் கெஸ்ட் அரைவல் வச்சிருக்கிறோம். அவங்க வந்த பிறகு அந்த பழைய காலத்து வாலண்டியர்ஸ் எல்லாம் மேடைக்கு ஏத்தி அவங்களெல்லாம் ஒரு 1.5 hours ஃபெலிசிட்டேட் பண்ணி 7:00 நாங்க டின்னர் பிரேக் விட்டுருலான்னு பிளான் பண்ணிருக்கோம். 7:00 எல்லாரும் போய் வெளியில, ஏன்னா சாப்பாடு உள்ள அரங்கத்துல அலௌடு கிடையாதுங்க. அதனால சாஃப்ரன்ல இருந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் சாப்பாடு அங்க இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு 7:30 to 8:00 எல்லாரும் திருப்பி அரங்குக்கு திருப்பி வந்துடலாம். வந்துட்டு அப்புறம் 10:30 வரைக்கும் பாடல்கள் இருக்கும். இதுல முக்கியமா ஏன் இது இப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா, இப்போ அந்த ஃபெலிசிட்டேட் பண்றவங்க எல்லாம் 5:00 அரங்குக்குள்ள வந்துடலாம், மத்தவங்களும் வரலாம் விருப்பம் இருந்தா. பட் யாராவது வந்து என்ன 5:00 to 10:30 வரைக்கும் 5.5 hours இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்க எப்ப வேணா வந்து சேர்ந்துக்கலாம் வைங்களேன். அவங்க வெறும் டின்னருக்கு மட்டும் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வெறும் அந்த இசை நிகழ்ச்சியை மட்டும் கலந்துட்டு போலாம். 5:00 வரவங்க அந்த நம்ம மேடையில வந்து 5 to 7 வெறும் அந்த ஃபெலிசிட்டேஷன் மட்டும்தான் நடக்கும். சோ அதுலயும் அவங்க பங்கேற்றவங்க வந்து அதையும் பார்த்து நம்மளோட 25 வருஷ ஜேர்னிய அவங்களும் பாக்கலாம். சோ அதனாலதான் இப்படி உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த 25 வருஷம் எல்லாமே வாலண்டியர்ஸ்லதான் இந்த சங்கம் உருவாக்கி இருக்குது. அதுக்கு எல்லாரும் தங்களுடைய நேரம், உழைப்பு, அன்பு எல்லாம் வழங்கியிருக்காங்க. சோ முன்னாள் தலைவர்களாகட்டும், நிர்வாகிகள், வாலண்டியர்ஸ், முக்கியமா அவங்க குடும்பமும் இதுல ஒத்துழைச்சனாலதான் எல்லாரையும் எல்லாராலையும் வேலை செய்ய முடிஞ்சதுங்க. சோ இது நாங்க பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பழைய நண்பர்கள் சந்தித்து பழைய புகைப்படங்களை நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் அந்த தருணங்கள் நிச்சயமா ஒரு மகிழ்வான தருணங்களா இருக்கும். வருகிற July 25 நடைபெறவிருக்கும் முத்தமிழ் சங்கத்தின் 25th வெள்ளி விழா எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லாது, பல உணர்வுகள் நிறைந்த ஒரு குடும்ப சந்திப்பா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது வந்து டாரத்தி வின்ஸ்டன் தியேட்டர், ஆக்லண்ட் கேர்ள்ஸ். அங்க வந்து அந்த தியேட்டர் புக் பண்ணிருக்கிறதுக்கு காரணம், ஏன்னா நாங்க இந்தியால இருந்து 2 ரொம்ப பிரபலமான 2 இசை கலைஞர்களை கொண்டு வரும். ஸ்ரீராம், எம்ஜே ஸ்ரீராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை விட்டீங்கன்னா நம்ம அகில ஐயர், அப்புறம் நம்ம ரொம்ப புகழ் பெயர்ந்த யுகேந்திரன் வாசுதேவன் அவர்கள், அவர் வந்து நம்ம லோக்கல் ஸ்டார். அவர் மறைந்த மலேசியா வாசுதேவன் அவங்க அப்பா, அவருடைய பாடல்கள் ஆல் டைம் ஃபேவரட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. அது மாதிரி SPB பாடல்கள், மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாடல்கள், எஸ் ஜானகி அம்மா பாடல்கள், இதெல்லாம் இணைந்து ஒரு ஒரு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் ஃபேமஸ் சாங்ஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணிருக்கோம். அதனால இது ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னு அந்த தியேட்டரை புக் பண்ணிருக்கோங்க.
சரிங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து விழா மலர் ஒன்று வெளியிடறது அப்படின்னு சொல்லி ஒரு மின்னஞ்சல் ஒன்று வந்திருந்தது, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சோ முத்தமிழ் சங்கத்துல 25வது வெள்ளி விழா முன்னிட்டு வெளியிடப்படும் எங்கள் நினைவு மலர், அது அது வந்து ஒரு இட்ஸ் அ மெமரபிள் சுவினியர். சோ அது நாங்க என்ன நினைச்சோம்னா, அது 25 காலங்கள் ஆன உணர்வுகளையும் நினைவுகளையும் சாதனைகளையும் மற்றும் சமூக பயணத்தின் ஒரு பொக்கிஷமா தான் நாங்க அதை பாக்குறோம். சோ நாங்க எல்லாருக்கிட்டையும் கவிதை ஆகட்டும் கட்டுரை ஆகட்டும், அது நீங்க என்னுடைய செயலாளர் மின்னஞ்சல் நேத்து அனுப்பிச்சிருந்தாரு, அது முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துல யாராவது அனுப்பிச்சு வச்சாங்கன்னா நாங்க அந்த சுவினியர்ல அந்த கட்டுரைகள் கவிதைகள் இடம்பெறத்துக்கு கட்டாயமா நாங்க அதுல, ஏன்னா அது நாங்க பிளான் பண்ணணும். சோ நாங்க அதை வந்து நாங்க எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிச்சிருக்கிறோம். இமெயில் கிடைக்காதவங்க நிச்சயமா முத்தமிழ் சங்கம் @gmail.com நீங்க உங்க கட்டுரைகள் கவிதைகள் உங்க உங்க என்ன சொல்றது உங்க வாழ்த்துக்கள் முத்தமிழ் சங்கத்தோட பயணத்தை பத்தி நீங்க எதுவா இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பலாங்க. அப்புறம் செயற்குழு அதை ரிவ்யூ பண்ணிட்டு நாங்க அதை வந்து சுவினியர்ல போடுவோம்.
ரொம்ப நன்றிங்க. அந்த 25வது ஆண்டு விழா பற்றி நேயர்களுக்கு ரொம்ப விளக்கமாக சுருக்கமாக நல்ல தெளிவாக சொன்னீங்க. விழா சிறக்க நம்முடைய சங்க மோனலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றி மணி. உங்களுக்கும் உங்களுடைய வானொலி காக இத்தனை வருஷம் 25 வருஷமா நம்ம வானொலியை ரொம்ப ஒரு தடையே இல்லாம ஸ்மூதா போறதுக்கு நீங்களும் உங்களோட மற்ற ரேடியோ கோஆர்டினேட்டர்ஸ் அனைவருக்கும் எங்கள் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன் மணி.
ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு ஐசன்ஹாவர் இனி என்ன செய்வது, இனி நான் அடைய என்ன இருக்கிறது என்று சொன்னாராம். சுயநலமான சுய முன்னேற்றம் ஓர் எல்லையில் சிரமப்படுகிறது. இது அமெரிக்கர்கள் வாழ்வியல் சித்தாந்தம். அந்த சரக்கைத்தான் தமிழகம் எங்கும் தன் முனைப்பு சுய முன்னேற்றம் பயிற்றுநர்கள் பலர் இறக்குமதி செய்து தாய்மொழி முலாம் பூசி விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஐசன்ஹாவரை போல ஓடி அடைய வேண்டிய இலக்கை அடைந்த பிறகு ஓர் ஓட்டப்பந்தயக்காரன் ஓட முடியாது, ஓடுவதால் எந்த பயனும் இல்லை. இதை சுய முன்னேற்ற சிந்தனையாளர்கள் முதலில் உணர வேண்டும். ஏதாவது அடைய வேண்டும் என்ற இலக்கை உண்டு பண்ணிக்கொள், அதை நோக்கி போராடு, வெற்றி பெறு, செயல்படு, வெற்றி பெறு என்பதே சுய முன்னேற்ற பயிற்சி என்பதே சிலரது பறை அறிவிப்பு. இது சரியா? ஒரு சில கோடிகள், சில சில பதவிகள், பட்டங்கள், ஒரு சில நிலைகள், இப்படி எதையாவது அடைய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து வெறியோடு செயல்படுவது முன்னேற்றம் என்று நான் கருதவில்லை. அடைய வேண்டிய இலக்கை அடைந்த பிறகு முன்னேறியவர் என்ன செய்வது என்ற கேள்விக்கு பயிற்சியாளர்கள் தரும் விடை வினோதமானது. இலக்கை இன்னும் கொஞ்சம் உயர்த்து என்கிறார்கள். அட கடவுளே, சுய முன்னேற்றம் என்பது கழுதைக்கு காரட் காட்டி இழுத்து போகும் வேலையா என்ன? புகழ்பெற்ற கவிஞனாக வேண்டும் என்ற லட்சியத்துடன் திரையிலும் பத்திரிகை துறையிலும் எழுதி குவித்து விருதுகளும் பட்டங்களும் பாராட்டுகளும் பெற்றாலும், கோடி கோடியாய் செல்வம் குவித்தாலும், ஒரு சில கவிஞர்கள் பாரதியைப் போல் ஏன் பாராட்டப்படுவதில்லை? பாரதியை விட நல்ல பாடல்கள் எழுதினாலும் பாரதி இடத்தை இன்னொருவர் பிடிக்க முடியாது. பாரதியும் புகழும் பணமும் தேவை என்றவன்தான். என்றாலும் நமக்கு தொழில் கவிதை என்ற பிரகடனத்தில் அடுத்த வரியில் நாட்டிற்குழைத்தல் என்றானே, அதுதான் அவனை எட்ட முடியாத உயரத்திற்கு எடுத்துச் சென்றது. எந்த பதவியிலும் இல்லை என்றாலும் காந்தியடிகள் இந்திய கரன்சியில் இருக்கும் ஒரே காரணம் அவர் தனக்காக வாழவில்லை என்பதுதான். பொதுவாக 8 மணி நேரம்தான் ஒருவர் அதிகபட்சம் உழைக்க முடியும். ஆனால் காந்திஜி, அம்பேத்கர், பெரியார், லெனின் இவர்கள் எல்லாம் பல மணி நேரம் உழைக்கும் பலம் எங்கிருந்து வந்தது? பிறருக்காக வாழும்போது ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இயேசுபிரான், புத்தர், ஆதிசங்கரர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அன்னை தெரேசா, ஓஷோ இவர்களது அகல நீல உயர விண்ணை தொட்டதற்கான ஒரே காரணம் வாழ்க்கை தனக்கான லாப வியாபாரம் என்பதை கடந்து பிறர்க்கான யாகம் என்பதாக நடத்தியதே. பாட்டுத்திறத்தாலே நான்கை இந்த பங்களா கட்ட வேண்டும் என்றோ வையத்தை பட்டா போட வேண்டும் என்றோ பாரதி நினைத்திருந்தால் அவனது பாட்டில் இத்தனை சக்தி இருந்திருக்காது. பாட்டுத்திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்பதற்காகவே அந்த எண்ணம்தான் சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கொப்பளிக்க வைத்தது. பிறர்க்கென வாழ்வோர் வாழ்வில் ஏதும் எந்த உயரத்தையும் தனக்கென வாழ்வோர் எய்த முடியாது என்பதை சுய முன்னேற்ற சுடர்கள், பயிலரங்கு நடத்தும் பயிற்சியாளர்கள் தயவு கூர்ந்து உணர வேண்டும். பிறகு தம்மிடம் கற்கும் வெற்றியாளர்களுக்கும் விளக்க வேண்டும். நம் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் வரை நம்மிடம் உற்பத்தியாகும் சக்தி ஓர் எல்லைக்குட்பட்டது. ஆனால் பிறர்க்கென வாழும்போது இங்கு உண்டாகும் சக்தி வெள்ளம் கரை கடந்தது. காலையில் கைகால் வலி, தலைவலி என்று தலையை கட்டிக்கொண்டு படுத்திருக்கும் தாய் மாலை பள்ளியிலிருந்து பிள்ளை வீடு திரும்பும் போது கேட்டதற்காக பலகாரம் செய்கிறாள். இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பிறருக்காக பரிவுடன் எழும் எவருக்கும் தனக்கு வரும் நோய், தனது துன்பம், தனது துயர் ஒருபோதும் தெரியாது. காரணம், தன்னை பற்றி நினைக்க அவர்களுக்கு நேரம் கிடையாது. எனவே தனது துயரத்தின் வேகமும் தெரியாது.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியை செழுமைப்படுத்திய நம்முடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் முத்தமிழ் சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழாவை பற்றி நமக்கு விரிவாக எடுத்துக் கூறிய முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திருமதி ஷீபா சவுந்தர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
செங்காத்து வீசும் காடு.